சுருக்கமாக ஒரு ஒரு காரியத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 3 நாம் திருப்பிக் கொள்வோம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 எக்ஸ்ரஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பேசேஜ், ஐ மீன் பியூட்டிஃபுல் புக்கு. ஏன்னா அது ஆண்டவர் எப்படி இன்றைக்கும் யாத்திராமன்னு சொல்லும் போது அது த ஜேர்னி யாத்திரை, அவங்களுடைய யாத்திரையை அது குறிக்கிறது. த ஜேர்னி ஆஃப் காட்ஸ் பீப்புள். இது நமக்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. நீங்கள் யாத்திராமன் நீங்கள் புஸ்தகம் வாசித்தீங்கன்னா நிறைய யூ கேன் சி பேட்டர்ன்ஸ். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு கிறிஸ்டியன் லைஃபுக்கு என்னெல்லாம் பிரின்சிபிள்ஸ், பேட்டர்ன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் வந்து யூ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் 1 Corinthians 10 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் எழுதும் போது சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அதில் there is a principle, there is a pattern that you can follow and understand and learn and grow in Christ. நம்ம கிறிஸ்துக்குள்ளாய் வளர்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யாத்திரா 3 வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாப்டர். என்னென்னா ஆண்டவர் வந்து மோசையோடு இடைப்படுகிற ஒரு சாப்டர் தான் எக்ஸோடஸ் சாப்டர் 3. மோசே வந்து ஒரு விசேஷிதமான ஒரு மனுஷன். மோசே குறித்து நீங்கள் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும்னா நீங்கள் அப்போஸ்தலர் 7 நீங்கள் வாசிக்கலாம், எபிரேயர் 11 வாசிக்கலாம். மோசே குறித்து நிறைய இடத்துல இருக்குது பைபிளில். பட் இந்த யாத்திரா 3 வந்து விசேஷித்த விதமாய் ஆண்டவனோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்படுகிறதை பார்க்குறோம். எனக்கு என்ன பிடிச்சமான ஒரு காரியம்னா ஆண்டவர்கிட்ட God has a way of convincing us. இப்போ ஆண்டவர் வந்து நீங்கள் நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஆண்டவரை மாதிரி ஒரு பர்சுவேசிவ் பர்சனை நீ உலகத்தில் பார்க்கவே முடியாது. நம்மளை எப்படி நம்மோடு பேசணும், எப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அவருடைய பக்கமாய் நம்மளை இழுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். இஸ் அன் அமேசிங் காட். இப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, ஏதோ நம்ம தப்பி எப்படியோ வந்து ஆண்டவர்கிட்ட சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ நம்ம இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் நினச்சினால் ஆண்டோடைய பிரசனத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், நின்றுட்டு இருக்கோம்னு சொன்னால் இது வந்து ஆண்டோடைய பெரிய கிருப, அவருடைய பிளான். அந்த பிளான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அதை பிளான் பண்ணியிருக்கார். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொன்னாங்க. எபேசியர் 1 வாசிங்கன்னா பவுல் அழகாக சொல்கிறார், ஹி சோசஸ் ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொன்னால் அவங்க எங்கே போனாலும் விட மாட்டார். அது இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த அருமையாக சொல்கிறார், அந்த பேரபிள் சொல்லும் போது 100 இருந்துச்சான், அதில் 1 காணாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த 1 பின்னால் போய் என்ன பண்ணுறாரு, அது இங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்கு. எங்கே? ஏதோ ஒரு மரத்தில், ஏதோ செடியில், ஏதோ மாட்டிக்கிட்டு அது கஷ்டப்படுது. அந்த முட்கள் மத்தியில் இருக்கிற அந்த 1 நேசித்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க லூக்கா 15. நான் இப்போ நேரம் இல்லை சொல்கிறது உங்களுக்கு. ரொம்ப அழகான சாப்டர். அதில் வந்து 3 விதமான காணாமல் போன காரியத்தை நம்ம பார்க்குறோம். முதலாவது லாஸ்ட் ஷீப், 2 லாஸ்ட் காயின், 3 லாஸ்ட் சன். அதுதான் ப்ராடிகல் சன் நம்ம சொல்கிறோம். 3 காணாமல் போனவரில் எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆண்டருக்கு தெரியும். சி காட் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் ஆண்டர் நானே, சி காட் இஸ் ஆன் அ ரெஸ்கியூ மிஷன். எப்படின்னா காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் யாரும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம நினச்சிட்ருக்காங்க அமெரிக்காவில் CIA தான் டாப் ஸ்பை ஏஜென்சின்னு. இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா மொசாட் தான் அவங்க சொன்னாங்க வித் அ டாப் ஸ்பை ஏஜென்சி இன் த வேர்ல்டு அப்படின்வாங்க. இங்கிலாண்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்காட்லாண்ட் யார்டு அவங்க நினச்சிட்டு அவங்க தான் பெஸ்ட்டுன்னு. இந்தியாவில் போனால் நம்ம சிபிஐ மாதிரி ஒரு கிடையாதுன்னு. ஆனால் இவங்களெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்கவே முடியாது. அவ்வளோ மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆண்டவர். சரி, ஆண்டவர் மட்டும் நம்ம ரிலீஜியஸ்ன்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறோன்னு ஒரு டப்பாவில் போட்டு மூடி அவர் ரிலீஜியஸான ஆண்டவர். அவரை மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டான ஆண்டவர் யாருமே கிடையாது. அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். இப்போ ஜீசஸ் சொல்லும் போதே சொல்ல என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. தட் இஸ் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் எங்கேருந்து, அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போது இந்த மோசே என்ற ஒரு மனுஷனை அவருடைய பக்கமாய் கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணப்போ அது எனக்கு ஃபேசினேட்டிங். அவனை வந்து அவன் பிறக்குறதுக்கு அவன் பிறந்த உடனே அவனுடைய பெற்றோர் அவனை பார்க்கும்போது இவன் வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க அறிஞ்சிடறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்கான், யார், ஆரோன் அண்ணன், மிரியம் வந்து அக்கா. ஆனால் இவன் மூணாவது பிறக்கிறான், சின்ன பையன். பிறந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சது இவன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, ஏதோ ஒரு விஷயம் ஆண்டர் வச்சுருக்கிறாரு. நமக்கே தெரியுது நம்ம பிள்ளைங்கள பார்க்கும் போது, சரி இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பஸ் ஆண்டு வச்சுருக்கேன், இந்த பொண்ணுக்கு இது ஏதோ ஆண்டருக்கு. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு வெளிப்பாடு இருக்கும், இல்லாமல் இருக்காது. நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு வெளிப்பாடு இருக்கும் பிள்ளைங்களை குறித்து, அது நம்ம ஒரு நாள் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. இப்போ ரெபேக்காவுக்கு வந்து ட்வின்ஸ் பிறக்கும் போது ஏசா யார், யாக்கோப், ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. பிறக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சுது இந்த யாக்கோபில் ஏதோ ஒரு விசேஷத்துவம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இது ஏன்னா யாருக்குமே ஆண்டு சொல்லிடுறாரு, இளையன் வந்து மூத்தவனுக்கு மேலே இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அங்கே ரெபேக்காவுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டார். அப்போது அந்த பிள்ளைகளை குறித்ததான ஒரு வெளிப்பாடை பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்குறார். நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோ என் பிள்ளைகளை லைஃப்பில் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு பேசுவார், பிள்ளைகளை குறித்து சொல்லுவார், காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணோம், நம்ம பைபிள் படிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார். இப்போ எனக்கு வந்து என் மகளை குறித்து ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்குறார், அதை வச்சுருக்கேன் நான். அது மாதிரி எல்லாருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார். அதை போன உடனே டேட்டை கேட்டை போட்டு மார்க் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவர் இப்படி சொன்னீங்களே, என்னை மகளை குறித்து சொன்னீங்களே, என் மகனை குறித்து நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு நம்ம வச்சு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்போது மோசேயை குறித்து தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்குறார். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் வந்து பார்வோன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டளைக்கு போடுறான். என்ன கட்டளை, மூணு மாதத்திற்குள்ளே இல்லை சின்ன பிறந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணணும், எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணுன்ட்டு. இது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா, இப்போ பிள்ளைங்க வந்து வெரி இது வெரி ஸ்பெஷல். அப்போது இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு வந்து கிரியை செய்வான். அப்போது அவங்கள ப்ரொட்டெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. எப்படின்னா இப்போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்கள நம்ம என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது. எப்படின்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஒரு பேபி. என்னென்னா அதுக்குள்ளே வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக மற்றவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்களே எப்படி ஒரு பேபி இருக்கான்னு சொல்லி. அதனால் அந்த பார்வோனுடைய கட்டளைக்கு விரோதமாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க, வச்சு இந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. வச்சு தான் கடைசியாக அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ஒரு அழகாக ஒரு இதை பண்ணி ஒரு பேஸ்கெட் பண்ணி அப்போது அந்த பேபியை வச்சு என்ன பண்ணுறாங்க, நைல் நதியில் தள்ளி விடுறாங்க. விட்டால் என்ன நடக்குது, பார்வோனுடைய குமாரத்தை அங்கே வந்து அந்த பேபியை பார்த்து எடுத்து அவளுக்கு அவள் கொடுத்த பேர் தான் மோசே. மோசே என்று சொன்னால் தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்டவன், டேக்கன் அவுட் ஆஃப் வாட்டர். அப்போது தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டர் பாருங்கள் எப்படி பாருங்கள், காடுடைய பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நினைக்க முடியாது. அந்த பிள்ளை எங்கே போய் ட்ரெயின் ஆக வேணும்னு சொல்லி ஆண்டர் எப்படி வளர்க்குறாரு பாருங்கள். A Hebrew child raised as a prince of Egypt. இது யார் பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி, யார் பண்ண முடியும், டைரெக்டாக இருந்தால் அடாப்ட் பண்ணியிருக்க முடியாது. தண்ணியில் இருந்ததுனால யார் பிள்ளையோன்னு சொல்லி எடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதான் ஆண்டோட பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா 40 இயர்ஸ் அவனை ட்ரெயின் பண்ணுறாரு. நீங்கள் மோசையை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. கடைசியில் ஆண்டவர் அவனை மீட் பண்ணும்போது அவன் திக்கு ஆயனாக இருக்கான், பேசக்கூட வரல அவனுக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான்னு வேதம் சொல்லுது. அவன் வந்து ஒரு சரி நான் இது நம்ம யாத்திராவும் 3 அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 7 அதிகாரம் கொஞ்சம் பார்த்தே ஆகணும். அப்போ தான் அதோடைய பேக்ரவுண்ட் நமக்கு புரியும். அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அவன் வந்து அவன் ஆக்சுவலாக வந்து மோசே வந்து சரி நல்லா கவனிங்க. அவனுடைய லைஃப் மொத்தம் அவன் வாழ்ந்த 120 வருஷம். முதல் 40 இயர்ஸ் வந்து ஈஜிப்டில் ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்ணுறார். அதான் இங்கே ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் வாசிக்கிறோம். 23வது வசனம் என்ன சொல்லுது? அவன் 40 ஆ சரி அவன் 40 இயர்ஸ் ஆகும்போது 40 இயர்ஸாக பிரின்ஸாக வளர்க்கப்படுறான். ஆனால் இதுக்கு முன்னால் இன்னொரு ட்ரூத் இருக்குது. சரி நான் அது அது நீங்கள் எப்ரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்கு. அது வந்து தன்னுடைய தாயாகிய மோசையினுடைய தாய் என்ன பண்ணுறா, அவங்கள ஃபியூ மந்த்ஸ் தான் கூட வந்துச்சு, விசுவாசத்தினாலே அவங்க இது பண்ணான்னு இருக்கு. தட் இஸ் அவங்க பெற்றோருக்கு இருந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள் நல்லா கவனிங்க. There is power in transfer of faith. இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம சும்மா நினைக்காதீங்க. அவங்கள பார்த்தா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காத மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. தட் இஸ் தே நோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஃபெய்த் இருக்குது ஆண்டர் மேலே. அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். தட் இஸ் நம்மக்கிட்ட இருக்க ஃபெய்த்தில் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு போயிடும். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ட்ரூத். த ஃபெய்த் தட் காட் இஸ் கிவன் டு அஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அ சில்ட்ரன். சரியா? அப்போது ஃபெய்த் இஸ் ஸ்டார்ட் அண்ட் ஆல்சோ காட். சரியா? நம்ம ஃபெய்த் வந்து போதிக்கலாம், அதே நேரத்தில் அவங்க அதை நம்மக்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம், ரெண்டும் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் இங்கே பார்க்குறோம், 23வது வசனத்தில். த செகண்ட் 40 இயர்ஸ் வாசிங்க, 30வது வசனம். பாருங்க இது நெக்ஸ்ட் 40 இயர்ஸ். எது அவனுக்கு அப்போ 80 இயர்ஸ் ஆண்டர் அவனை சந்திக்கும் போது என்ன வயசு? 80 வயசு. அதுக்கப்புறம் அவன் பார்வன்கிட்ட போகும்போது அவன் 80 இயர்ஸ் அவனுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும் அடுத்த 40 இயர்ஸ் வந்து அவங்க வனாந்தத்தில் வழி நடத்திருப்போம். ஸோ அதான் 220 இயர்ஸ் அவன் லைஃப். ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் இன் ஈஜிப்ட், செகண்ட் 40 இயர்ஸ் இன் த வில்டர்னஸ் டெசர்ட், பேக் ஆஃப் த டெசர்ட்டு. நமக்கெல்லாம் ஸ்டோரி தெரியும். ஐ மீன் மோசையுடைய அவனுடைய ஃபாதர்ன்லா ஜெத்ரோவுடைய ஆடுகளை அவன் மேய்க்கிறவனாக இருந்தான். 40 இயர்ஸாக ஹி வாஸ் எ ஷெப்பர்ட். நல்லா கவனிங்க, அவன் எவ்வளோ பெரிய கிரேட் ஸ்பீக்கர். 22வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? Moses was learned in all the wisdom of Egypt and was mighty in words and deeds. 22 திருப்பி வாசிங்க தமிழ்ல. வாக்கிலும் செயலிலும் வல்லவனா. வாக்கில் அவன் பேச்சில் வந்து அவ்வளோ திறமைசாலியாக இருந்திருக்கிறான், கிரேட் ஸ்பீக்கர். ஆனால் ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்? நான் திக்கு வாயன்றான். என்னாச்சு? 40லேருந்து 80க்குள்ளே என்னாச்சு? பேச்சே போயிடுச்சு அவனுக்கு. ஏன் ஆடுகளே மேய்ச்சிட்டு இருந்தால் எப்படி வரும் பேச்சு? பேன்னு பேசி அவனுக்கு இருந்த அந்த ஸ்பீக்கிங் அந்த இதே போயிடுச்சு அவனுக்கு, கம்ப்ளீட்டாக கான். ஏன்னா நல்லா கவனிங்க, இதுதான் ஆண்டோடைய விஸ்டம். எவ்வளோ தான் நம்ம உலகத்தில் ட்ரைனிங் எடுத்தாலும் ஆண்டவர் ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கிறார். அந்த அவருடைய ஸ்கூல் வழியாக போனால் தான் அவரை நம்ம சேவிக்க முடியும். அப்போது 40 இயர்ஸ் வாட் ஹி லேர்ன்ட் இன் ஈஜிப்ட் ஹி ஹேட் டு அன்லேர்ன் இன் த வில்டர்னஸ். 40 இயர்ஸ் ஆண்டர் அன்லேர்ன் பண்ணி அப்புறம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற. சி வென் வி ஆர் ஸோ இன்டலெக்சுவல், வெரி இன்டலெக்சுவலில் நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலாக ஆயிட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு அன்லேர்ன் டு லேர்ன் ஃப்ரம் காட். தேசே இங்கேருந்து ஒரு அடி தான், இது தலையிலேருந்து ஹார்ட்டுக்கு ஒரு அடி தான். ஆ 18 ஒன்றரை அடி, ஒன்றரை அடி தான். ஆமாம், ஒன்றரை அடி. சரி, சிலருக்கு கூட சிலர் குறையா இருக்குன்னு வச்சுங்க, ஆனால் இது ஒன்றரை அடினு வச்சுக்கோ. ஆனால் இந்த ஒன்றரை அடிக்கு தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது, ஹெட் டு ஹார்ட் தான் ப்ராப்ளமே. அப்போது ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தோடு டீல் பண்ணுற தேவன், மூளையோடு இல்லை. இது வந்து உலகம் தான் இங்கே மூளையை டீல் பண்ணோம். இந்த உலகம் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும், மூளையில் நம்ம எல்லாம் ஹெவி ஆகிடும், இங்கே மைண்டு நல்லா இன்டலெக்சுவல் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தோடு டீல் பண்ணுற ஆண்டவர். அவர் என்ன பண்ணார், நீ நல்லா படித்ததெல்லாம் ஒண்டர்ஃபுல்ப்பா, நல்லா படிச்சுட்ட, நல்லா பிரசங்கம் பண்ணுற, நல்லா பேசுகிற, நல்லா. நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஜோக் சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க சரியான. ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு ஆண்டவர் ரெண்டு காரியம் பண்ணுவார் சொன்னேன். அது முதல்ல அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஆண்டவர், ரெண்டாவது அவனை பாஸ்டர் ஆக்கிடுவார். யாருக்கோ சொன்னேன் அவங்களுக்கு, இன்னும் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மையாக தான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா காட் நோஸ், ஏன்னா மோசே லைஃப்பில் அப்படி தான் பாருங்க, அவனை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு, ரெண்டாவது அவனை பாஸ்டர் ஆகிட்டார். ஏன்னா ஒரு மனுஷனை திருத்த முடியாதுல்லண்ணா, ஏன்னா காட் நோஸ் ஹவு டு டீல் வித் அ மேன், ஹவு டு டீல் வித் அன் இண்டிவிஜுவல். அப்போது எவ்வளோ அருமையாக அவனுடைய இருதயத்தோடு அவனை டீல் பண்ணுறாரு பாருங்க. பேசி என்ன பண்ணுறாரு, அவனை கரெக்ட் பண்ணுறாரு. என்ன, அவன் அவ்வளோ படிச்சிருக்கான், அவ்வளோ மூளை இருக்கு அவனுக்கு, நல்லா இன்டெலிஜென்ட் மேன், இஜிப்சியன் பிரின்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு மனுஷனை என்ன பண்ணுறார் ஆண்டார், அவனை அன்லேர்ன் பண்ணுறார், பண்ணி அவன் வந்து லிட்ரலி பாட்டம் டு ஹிஸ் நீஸ். ஆண்டவரே என்னை விட்டுருக்கான் ஆண்டவரே, திருப்பி நான் அவனை ஈஜிப்ட் அனுப்புறேன்றாரு. வானவே வான ஆண்டவரே, வேற யாராவது அனுப்புங்க, என் அண்ணங்காரம் இருக்கான் நல்லா அவனும் பேசுவான், அவனை அனுப்புங்க ஆண்டவரே. என்னென்னமோ எக்ஸ்கியூஸ் சொல்ல, இப்போ வாசிங்க, இப்போது இதுதான் பேக்ரவுண்ட். எக்ஸ்ரஸ் 3 யாத்திரா 3 பார்த்தீங்கன்னா, நான் நினைப்பேன் எப்பவுமே, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் நீங்கள் பாஸ்டர் ஆக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு கூட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ஊரில் இருக்க மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனை கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஊழியத்தில் அப்படின்னா, என்னன்னு கேட்டால் படிப்பே வரல பாஸ்டர் அவனுக்கு, கூட வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படியாவது அவனை ஊழியத்தில் ஏதாவது பண்ணுங்கள் பாஸ்டர், ஏதாவது நான் என்ன பண்ண முடியும், ஏதாவது நான் என்ன பண்ண முடியும்ண்ணா, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் எதையாவது பண்ணுங்க பாஸ்டர், கூடயே கூப்பிட்டு போயிருங்க பாஸ்டர், நீங்கள் தட் இஸ் எங்களுக்கு தலைவலி போனால் போதுன்ற மாதிரி. நான் சொன்ன, நீங்கள் முதலாவது அவனுக்காக ஜெபிங்க, கத்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் உங்கள் மகனை குறித்துன்னு சொன்னால் அதுக்கு சொல்ல மாட்டாங்க, தெரில பாஸ்டர் இப்படி ஒரு பையன் இருக்கானே என்ன என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஆண்டர் வந்து தேவை, ஆனால் அப்படிப்பட்டவங்களை ஆண்டர் நல்லா யூஸ் பண்ணுவார். இப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவர்கிட்ட அவன் வந்து ஆண்டவரை அவன் முகமுகமாக தரிசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. யாத்திராவுமோ 3 வாசிங்க, 1 4 வரைக்கும் வாசிங்க.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான்.
நல்ல, நம்ம ஒரு காரியத்தை அறிந்திருக்கோம், ஆண்டவர் வந்து மலைகளின் தேவன், அவர் இஸ் அ காட் ஆஃப் த மவுண்டன்ஸ். இப்போ இங்கே ஓரேப் பர்வதத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், மலையை குறித்து வாசிக்கிறோம். பிரவேதத்தில் நம்ம சீனாய் மலையை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே தான் அங்கே மோசேக்கு இது கொடுக்குறார், எது 10 கொடுக்குறார். அதுக்கப்புறம் சியோன் பர்வத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அங்கே தான் தேவாலயம் கட்டப்பட்டது. மொராயா பர்வதங்கள் குறித்து நம்ம வாசிக்கிறோம், மவுண்டன்ஸ் ஆஃப் மொராயா. அப்போ பர்வதங்களின் தேவன். இப்போ கூட நம்ம பார்க்குறான்னா, ஆனால் இப்போ இந்துக்களுக்கு அந்த வந்து ஒரு அந்த ரகசியம் தெரியும், நமக்கு தான் கிறிஸ்டியன்ஸுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா அவங்க மலை மேலே நல்லா ஒரு கோயில் கட்டிடுவாங்க இல்லை, ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ் பார்க்கும்போது அதோடைய ரகசியம் சி த ஹை பிளேசஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் வந்து அவனை ஹோரேபில் வந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஏன்னா அந்த மலைகளில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஹை பிளேசஸ், இந்த ஹை லெவல் பிளேசஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே அது 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 வேறு ஒரு சப்ஜெக்ட். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹோரேப் இங்கே மலையை குறித்து சொல்லப்பட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அது வந்து எனக்கு ஒத்தாசை வரும், நம்ம வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்ணிலே ஏறெடுக்கிறேன். அப்போது எருசலேமை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெருசலேம் இஸ் சரவுண்டட் பை மவுண்டன்ஸ். மலைகள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்கிறோ அதே போல் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த மலைகளை அது ஓகே, அது இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் இவனோடு கூட இடைப்படுகிறார் முச்செடியின் மூலமாய். அந்த செடி எரிகிறது, அது எரியும் போது ஆண்டவர் அவனோடு கூட அதிலேருந்து பேசுகிறார். பாருங்கள், ஏன்னா அந்த செடி எரியுது, ஆனால் எரிந்து சாம்பலாக போல. சி இட்ஸ் அ பர்னிங் புஷ் பட் இட்ஸ் நாட் அ பர்ன்ட் அ புஷ். அப்போது இதுதான் வந்து அவன் வந்து 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும், அப்பப்போ ஒரு ஃப்ளாஷ் வரும். இது வந்து காமன் வில்டர்னஸில் வந்து காமன், ஏன்னா இந்த வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு ஒரு செடி பற்றி கொண்டு இருக்கிறது அது காமன். அப்படி பார்க்கும்போது சரி அது செடி அப்படியே எரிஞ்சு அப்படியே போயிடும், ஆனால் இது எரியுது ஆனால் அது போகலை அப்படியே இருக்கு. அப்போது அவனுடைய அட்டென்ஷன் ஆண்டர் ட்ரா பண்ணுறார். இது வந்து நான் எதை குறிப்பிட்டேன்னு சொன்னால், காட் ட்ராஸ் அஸ் டு ஹிம்செல்ஃப். அவர் பக்கமாக இழுக்கிறதுக்கு சில காரியங்களை நமக்கு செய்வார். மேல் செடி அங்கே எரியறதை நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் காட் நோஸ் ஹவு டு கெட் யுவர் அட்டென்ஷன். சரியா, ஒரு ஒரு சம்பவத்தை அனுபவித்து அனுமதித்து அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண நம்முடைய அட்டென்ஷனை கொண்டு வருவார். சி ஹவு God has to get our attention. இப்போ நம்ம ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று நம்ம ஆண்டரை தேடணும், நம்ம அவரை தேடலைன்னா அவர் நம்மை தேடி வருவார். நம்மை தேடி வரும்போது நம்முடைய அட்டென்ஷன் என்ன பண்ணுவார், கிராப், ஹி ட்ரைஸ் டு கிராப் அவர் அட்டென்ஷன். எப்படியாவது அவங்க கவனத்தை இழுக்க பார்ப்பார். அப்படி இழுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டர்கிட்ட திரும்பி, ஆண்டரே இது என்ன ஆண்டரே புரியலையே, இது ஏன் இப்படி ஒரு வினோதமாக இருக்குது ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அதன் மூலமாக நம்ம ஓடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அதுதான் இங்கே மோசே ஆண்டவர் செய்கிறார். அது ஏன் கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஆன்சர் டு ப்ரேயர். இந்த விஷயத்தில் ஏன் ஆண்டர் மோசையோடு கூட இடைப்படுகிறான்னுச்சினால், தன்னுடைய ஜனங்களுக்கு இருக்கிற துன்பத்தை, அவங்க படுகிற வேதனையை, அவர் அவங்களுடைய சத்தத்தை, அவங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அது நிமித்தமாக அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக மோசையோடு கூட பேசுகிறார். சி வென் காட் டீல்ஸ் வித் அஸ், ஹி டீல்ஸ் வித் அஸ் ஃபார் அ பர்பஸ். எப்பவுமே ஒரு நோக்க ஆண்டர் வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மோடு செய்யவே மாட்டார், ஒரு இடைப்படவே மாட்டார். ஒரு நம்மோடு இடைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன்னா ஹி வாண்ட்ஸ் யூ டு பி அ பிளெஸ்ஸிங். நமக்காய் மாத்திரம் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் என்னை வச்சுருக்கிறீங்களோ, எந்த நோக்கத்தோடு என்னை பிறக்க வைத்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தீங்களோ, அந்த நோக்கம் நிறைவேறும் மட்டும் ஆண்டவரே என்னை நீங்கள் விடாதீங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஒரு நோக்கம் இருக்குது, சும்மா இல்லையே, நம்ம ஏதோ ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு கிடையாது. நோ, தெர் இஸ் அ டெஃபினட் பர்பஸ். இவ்வளோ பிளான் பண்ண ஆண்டவர் ஒரு பர்பஸ் இல்லாமல் பண்ணுவாரா? எவ்வளோ பிளான் பண்ணிக்கா நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கும்போது, நமக்குன்னு ஒரு பேரண்ட்ஸை ரேஸ் பண்ணார், நமக்குன்னு ஒரு ஃபேமிலியை ரேஸ் பண்ணார், ஒரு இடத்துல பிறக்க வைத்தார், அந்த வளர்ப்பு படிப்பு எவ்வளோ காரியங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் கான் இன் டு அவர் லைஃப்ஸ். நம்ம அப்படி நினைக்கிறது இல்லைல்ல, ஏதோ வந்தோம் போனோம் படித்தோம் ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இவ்வளோ பிளான் பண்ண ஆண்டவர் வந்து நோக்கம் இல்லாமல் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்போ மோசே அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் நினச்சான், ஒன்றுமே இல்லை, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் இன் மை லைஃப். அவனுக்கே தெரில. ஏன் அவன் என்ன நினச்சான், தன்னுடைய சுய பலத்தினால் என்ன பண்ணலாம், ஏதாவது நல்லது செய்யலான்னு சொல்லி என்ன பண்ணான், ரெண்டு எபிரேயர் மக்களுக்கு நடுவில் சமாதானம் பண்ணணும்னு போய் பிரச்சனை ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படிதானே போனான், நல்ல காரியம் தான் செய்ய போய் என்ன போனான், ஒரு ஆளை போட்டு அடிச்சு போட்டான். ஏன்னா அவன் பிரின்ஸ்னு சொல்லும் போது நீங்கள் வெறும் நினைக்கிறேன், அவன் படிப்பு மட்டும் கிடையாது, ஹி வாஸ் அ மைட்டி வாரியர். ஒரு பிரின்ஸ்னு சொல்லும் போது ஒரு அரண்மனையில் வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு வாலிபன், ஒரு வந்து ஒரு பிரின்ஸ் வந்து எல்லா காரியத்திலும் ஆண்டர்னு அவங்கள என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி இன் எஜுகேஷன், ஸ்பீக்கிங்கு, அவங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸு, யூனோ ஹவு டு பி அ வாரியர், ஹவு டு பி அ சோல்ஜர், ஃபைட்டர், எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மாடர்ன் டே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இன்றைக்கி கல்யாணம் தானே அவங்களுக்கு, யார் பிரின்ஸ் ஹாரிக்கு கல்யாணமா இன்றைக்கி? ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க மெகன், அப்போ என்ன மேகன் மார்க்கில் பேர், ஓகே. எனிவே நீங்கள் பிரின்ஸ் வில்லியம் அண்ட் பிரின்ஸ் ஹாரியை பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் தே சர்வ்ட் இன் த பிரிட்டிஷ் மிலிட்டரி. அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ஸோ அவன் வந்து மோசஸ் வாஸ் அ ஸ்ட்ராங் வாரியர். அதனால தான் ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் வந்தோன்னு பட்டுன்னு ஒன்று போட்டான் பாருங்க ஆள் காலி. அவனுக்கே தெரியல அவனுடைய பவர். யூ வாஸ் ஸோ வெல் ட்ரெயின். நம்ம என்ன பண்ணோம், சண்டை போட்டிருப்போம், நம்மளை ரெண்டு குத்து வாங்கியிருப்போம். அவன் போட்ட ஒரு குத்தில் ஆள் கான். அப்படி வாஸ் ட்ரெயின். ஆனால் அவனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாதவனாய் அவன் போகிற நிலைமைக்கு வந்துட்டான். 80 வயசாயிடுச்சு. சரி, எகிப்து போச்சு, பிரின்ஸ் லைஃப் போச்சு, ஆடு மேய்க்கிறவனாய், மாமனாருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனாய் மாறிட்டோம். சரி, ஏதோ அதோட காலம் முடிஞ்சது அப்படின்னு நினச்ச வேலையில், எல்லாம் முடிந்ததுன்னு நினச்ச வேலையில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். த மூமெண்ட் யூ அண்ட் ஐ கிவ் அப் ஆன் அவர் செல்ஸ் இஸ் த டைம் வென் காட் வில் அப்பியர். என்னால் முடியல ஆண்டவரே, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிற வேலை, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ நெவர் சே நெவர். சரியா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட ஆரம்பி. ஏன்னா வென் வி கம் டு த எண்ட் ஆஃப் அவர் செல்ஸ், தட் இஸ் வென் காட் ஷோஸ் அப். ஹி சேஸ், யூ நோ வாட், ஐ ஹாவ் அ பிளான் இன் யுவர் லைஃப். இப்போ நம்முடைய லைஃப்பில் ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கிறார். இது வெறும் மோசேயினுடைய லைஃபை குறித்து மாத்திரம் இல்லை, நம்ம ஊருடைய வாழ்க்கையில் இது இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கிறார். ஆனால் எனக்கு பிடித்த ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இது பெரிய ஸ்டோரி, பட் வி ஓன்ட் கோ இன்டு இட். 14வது வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் வாசிங்க. சரி சரி, நீங்கள் ஆக்சுவலாக 13-14 ரெண்டும் சேர்த்து வாசிங்க. இன்னும் ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். சி, காட் இஸ் அ வெரி பர்சனல் காட். அவர் வந்து இஸ் யோர் காட். இப்போது நம்முடைய தேவன் சொல்கிறதை காட்டிலும் என்னுடைய தேவன் சொல்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷமான காரியம். இல்லை, ஒவ்வொருவரும் நம்ம சொல்லலாம் அவர் என்னுடைய இஸ் அ பர்சனல் காட். ஏன்னா ஆண்டவர் ஒரு வெளிப்பாடுக்கு அவன் கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் போ சொல்கிறீங்க பார்வோன்கிட்ட, ஓகே போ. அவங்க கேட்பாங்கள என்ன, யார் அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஊர் பேர் தெரியாத ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பா நீ என்கிட்ட வரலாம் அப்படின்னு கேட்டானா, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, உங்கள் பேரை கேட்டான்னு, ஏன்னா இவனுக்கே பேர் தெரில. சி, ஏன்னு கேட்டிங்கன்னா, அநதர் மேன்ஸ் ரெவலேஷன் கெனாட் பிகம் யுவர் ரெவலேஷன். இதுதான் ட்ரூத். ஐ டெல் யூ வை. அவர் அதுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதா என்ன, மோசேக்கு தெரியாத ஹிஸ்ட்ரியா, எல்லாம் படிச்சிருக்கான். ஆனாலும் அவன் கேட்குறான், ஆண்டவர் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். இது வந்து ஆப்போசிட் ஆஃப் வாட் காட் ஆஸ்ட் ஜேக்கப். ஆண்டர் யாக்கோபை பார்த்து கேட்குறார், ஓம் பேர் என்னன்னு சொல்லுப்பான்னு. அவன் சொல்கிறான், ஆண்டரே நான் வந்து எத்தன், யாக்கோபு அண்ணன்காரனை ஏமாத்தினேன், அப்பாவை ஏமாத்தினேன், என் மாமனார் என்ன ஏமாத்திட்டாரு, ஏமாத்துக்காரன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான். மோசை என்ன கேட்குறாருன்னா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆண்டவரேன்றான். ஆப்போசிட்டாக கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சி, அதுக்கு முன்னால் இந்த பேர் வந்து யாருக்குமே வெளிப்படலை. தட்ஸ் வை ஐ செட் இஸ் அ பர்சனல் காட். ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு, யெகோவா இறைன்னு. அவனுக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பார். See, God is so great, he can become so personal to you and reveal himself to you in a unique way that he has never him revealed himself in that way to anyone else. Veri yaarukum kadaikada velipada aandur ungalukku kodukka mudiyum. Yeah, because he's a personal God. Avar nammai undaakina devan, nammai srishtitha devan, nammai rakshitha devan. Ippidipatta oru arumiyana aandavar vandu thannai namakku enna pandraru, personala velipaduthra. Avan solraru, naan irukkiravaragave irukiren. சி நல்ல நல்ல கவனிங்க. இது ரெண்டு காரியம் இருக்குது இந்த இந்த வாசனத்தில். நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன், நான் இது நேரம் ஆயிடுச்சு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வெளிப்பாடு வந்து மோசேக்கு கொடுத்த வெளிப்பாடு. நான் இருக்கிறேன் என்று சொல்கிற பேர் ஐ ஆம் என்ற அந்த வெளிப்பாடு பார்வோனுக்கு போய் சொல்லுன்றார். வாசிங்க, திருப்பி அந்த வாசனை மெதுவாக வாசிங்க. அது வந்து மோசே கொடுக்கிற வெளிப்பாடு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன், இப்படி ஒரு பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இருக்கிறேன். இதை நம்ம நினைக்கிறோம். சி, ஒவ்வொரு பேருக்கும் வந்து ரொம்ப டீப் ரெவலேஷன் இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வாசிக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். இந்த இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்து நீங்கள் இயேசுவை காண்பிக்கிறது. அவர் சொல்கிறாரு, யூதர்கள் வந்து கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியான வயசு, 50 வயசு கீழே, ஆபிரகாம் தெரியும்னு சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு முல் நான் இருக்கிறேன். இது இருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க, இதை தான் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அவங்க உடனே அவரை அடிக்கு போயிட்டாங்க. ஏன்னா இருக்கிறேன் என்ற இது வந்து அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு, இது யார் சொல்கிறாருன்ட்டு. புரியுதா? பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம். இந்த ஐ ஆம் பாருங்களேன், இந்த ஐ ஆம் வந்து வெரி ஸ்பெஷல். இது எதை குறிப்பிடுது? நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாமாய் ஆண்டவர் இருக்கணுமோ அப்படிலாம் நமக்காக இருப்பார். உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்மோடு துணை நிற்கிற தேவன் அவர். அதனால் தான் நீங்கள் இந்த ஐஎம்மோடு கூட சேர்த்து எல்லாம் போட்டுக்கலாம். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், ஐ ஆம் the door, I am the way, the truth and the life. I am pakkathula neenga ellam potukalam, yena he can be anything you need him to be. Anything you need him to be, that is what he is. Appo Mose ke enna solrarna, eppa na eppum irukkiravaragave da na irukkiren, na edho ungala kai vittata nin. Avanukku enna na discouragement. Moses went through a lot of discouragement. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது அவனுக்கு. சரி, எபிரேயர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கார், நான் ஒரு எபிரேயன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரி, எபிரேய மக்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது அவங்களுக்கு பண்ணலாம் நினச்சி போய் என் வாழ்க்கை வீணாய் போயிடுச்சு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம லைஃப்பில் கூட அப்படி ஏதாவது நல்லது செய்ய போய் பெரிய பிரச்சனையில் நம்ம குழப்பத்தில் இருந்திருப்போம். நல்லது ஏதோ ஒரு நல்லது செய்யலாம் தான் நினச்சேன், இப்படி பிரச்சனையில் போயிடுச்சேன் கிடையாது. ஆண்டவர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து என்ன நடந்தாலும் அவர் நமக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் எனக்கு என்ன ஆண்டவர் ரொம்ப பிடிச்சவர் காரு. தட் இஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ், எவர் ப்ரெசன்ட். காட் இஸ் ஆல்வேஸ் தேர், காட் இஸ் ஆல்வேஸ் இன் த நவ். நீங்கள் சரி நம்ம ஓகே, இது இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். நீங்கள் வாசிங்க, எபிரேயர் 11:6 வாசிங்க.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
அவர் உண்டென்றும், அதான் ஐ ஆம். சார், அதில் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஹீ தட் ஹீ இஸ். He was illa, he will be illa, he is. God is always in the present. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு நிற்கிற தேவன் அவர். அதனால் உங்களுடைய நம்முடைய லைஃப்பில் வந்து என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளும் என்னோடு இருக்காருன்றது மட்டும், அந்த ஒரு சத்தியத்தை மட்டும் ஒரு நாளை நம்ம மறந்து போகவே கூடாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் நமக்காக எப்பொழுதும் நமக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எதை குறித்தும் வரி பண்ணாதீங்க. டோன்ட் வரி அபவுட் எனி திங், ஜஸ்ட் நோ தட் ஹீஸ் தேர் வித் யூ. ஆண்டவர் நம்மோடு இருக்காரா, கவலையே கிடையாது, அவ்வளோதான். வேர் ஓகே. எல்லா சூழ்நிலைகளும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புலாண்டவரே, இந்த நம்ம எளிமை நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போமே. அன்புலாண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய், இந்த நேரத்துக்காய், உம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். அன்றைக்கு மோசையோடு பேசின தேவன், எங்களோடு நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சின்னவர். ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன், எங்களை நினைத்து ஆண்டவரே எங்கள் மேல் எப்பொழுதும் சிந்தையாக இருக்கிற தேவன், எங்கள் பேரில் நீர் வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல ஆண்டவரே. எங்கள் பேரில் நீ வைத்திருக்கிற நினைவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹாலேலூயா, நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். லேனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்து காரணத்தினால் இழுத்து கொண்டீரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து வருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி எங்களை வழி நடத்தி வருகிறீரே மக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு மை துதிக்கிறோம் தாப்பனே. ஹாலேலூயா, அப்படியே மாறாத நேசத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே மாறாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஹாலேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, ப்ரேஸ் யூ லார்ட் ஜீசஸ். ஹாலேலூயாமை ஆராதிக்கிறோம் தாப்பனே. ஹாலேலூயா லார்ட் ஜீசஸ், ஹாலேலூயா லார்ட். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா லார்ட், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ப்ரேஸ் யூ ஃபாதர். ஹாலேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தாப்பனே. ஹாலேலூயா லார்ட், ஹாலேலூயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா லார்ட், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹாலேலூயா லார்ட், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ப்ரேஸ் யூ லார்ட், ப்ரேஸ் யூ ஜீசஸ். ஹாலேலூயா லார்ட், ஹாலேலூயா லார்ட், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஒரு பாட்டில் பாடலாம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நம்மக்கிட்ட இந்த வேர்ட்ஸ் இருக்கான்னு தெரில. எண்ணி எண்ணி துதி செய்வாய், பாட்டு இருக்குமா? பாட்டு போட்டு பார்த்ததில்ல, பட் லெட்ஸ் ட்ரை. எண்ணி தூதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும்
ஹாலேலூயா ரபலஹ ஷேதானானா worship you, Lord. I adore you, my God. Worthy of our praise. You are good, wonderful, terrible, adushyamar, alosnekattar. Hallelujah, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர், எங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறீர். இந்த வருகிற நாட்களில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் உம்மை அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க தாமனே. ஹாலேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து வழி நடத்துவீராக. உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு மென்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.